الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين. وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، إن التقوى رأس الأمور، واتقوا الله سرا وعلانية. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. في جنات يتساءلون عن المجرمين، ما سلككم في سقر؟ قالوا لم نك من المصلين، ولم نك نطعم المسكين، وكنا نخوض مع الخائضين، وكنا نكذب بيوم الدين، حتى أتانا اليقين. صدق الله العظيم.
சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரைசாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவின் உயரிய பேரை கூறி இன்றைய ஹுதுபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். சலாத்தும் சலாமும் என் உயிரிலும் மேலான ஹலரத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அணுவளவும் பிசகாது தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், சாபிஊன்கள், சபா உஸ்தாபீன்கள், முஸ்லிமான மோமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தையும் சமாதானம் உண்டாகட்டுமா. அல்லாஹனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹனுடைய மாளிகையிலே வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து தக்குவாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையிட்டு வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் அனைவரையும் சேர்த்துக் கொள்வானா. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா காலத்தை படைத்திருக்கிறான். காலங்களிலே சிறந்த காலம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், கைருல் குரூனி கருணி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும். காலங்களிலே சிறந்த காலம், காலங்களிலே சிறந்த காலம் நான் வாழ்ந்த காலம், அதாவது நான் வாழ்ந்த நூற்றாண்டு என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுக்கடுத்தவர்கள் வாழ்ந்த நூற்றாண்டு, அதுக்கடுத்தவர்கள் வாழ்ந்த நூற்றாண்டு என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஹதீஸிலே சொல்லி தந்தார். காலங்களிலே பொற்காலம், காலங்களிலே சிறந்த காலம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம், அதுதான் காலங்களிலே சிறந்த காலம். அந்த காலத்துக்கு நிகராக வேறொரு காலம் கிடையாது. அது எந்த காலம் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம் குர்ஆன் இறங்குகின்ற காலம், சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்கள் வாழ்ந்த காலம், அல்லாஹ்வுடைய வஹி இறங்குகின்ற காலம், மக்கள் தப்பு தவறு செய்தால் அவர்களை திருத்துவதற்காக அல்லாஹ்வின் புறத்தால் குர்ஆன் இறங்குகின்ற காலம், தன்னுடைய உயிரையும் துச்சம் எனது இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னுடைய உயிரை கொடுக்கக்கூடிய தியாகிகள் வாழ்ந்த காலம், அதுதான் காலங்களிலே சிறந்த காலம், பொற்காலம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம். கண்ணியமானவர்களே, அதே போல் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா காலங்களிலே சிறந்த காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தை தந்திருப்பதை போல, வருடத்திலே அல்லாஹ் வருடத்தை தந்த அல்லாஹ் வருடத்திலே 12 மாதங்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு தஆலா அந்த மாதங்களிலே சில மாதங்களை சிறந்த மாதங்களாக தந்திருக்கிறான். அல்லாஹ்வு தஆலா பரிசுத்த அல்குர்ஆனிலே சொல்லுகின்ற போது இன்ன இத்தத ஷுஹூரின் உதல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம கலக்கஸ் ஸமாவாத்தி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆனிலே சொல்லுகிறான், வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் முதல் அல்லாஹ்வுடைய ஏற்றில அல்லாஹ் எழுதியிருக்கின்ற மாதம் 12 மாதங்கள் தான். இந்த மாதங்கள்ல அல்லாஹ் 4 மாதங்களை சிறந்த மாதங்களாக தந்திருக்கிறான். அதிலே மிக முக்கியமான ஒரு மாதத்தை இன்னும் ஓரிரு நாட்கள் அந்த முஹர்ரம் மாதத்தை நாங்கள் அடைய இருக்கிறோம். அந்த சிறந்த மாதங்கள் 4 மாதங்கள், ஜுல்கஅதா, ஜுல்ஹிஜ்ஜா, ரஜப், முஹர்ரம். இந்த 4 பெருமதியான மாதங்கள். அதிலே இன்னும் ஓரிரு நாளத்திலே நாங்கள் முஹர்ரம் என்ற புனிதமான ஒரு மாதத்தை அடைய இருக்கிறோம். தற்போது ஹிஜ்ரி 1440 இருக்கின்ற நாங்கள் இன்னும் ஓரிரு நாட்கள் ஹிஜ்ரி 1441 அடைய இருக்கிறோம். எந்த அளவு என்ற அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான சம்பவங்கள், வரலாற்றிலே பொன் எழுத்துக்களால் பதியப்பட வேண்டிய நிகழ்வுகள் நிகழ்ந்த மாதம் தான் முஹர்ரத்துடைய மாதம். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தஅவா பிரச்சாரத்தை பகிரங்கமாக செய்வதற்கு அல்லாஹ்வின் புறத்தால் அனுமதி கிடைத்த மாதமும் முஹர்ரம் தான். அல்லாஹ்வின் அவர்கள் வாழ்கின்ற அந்த காலத்திலே பல இன்னல்களுக்கு ஆளானார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே வாழ்கின்ற போது பல இன்னல்களுக்கு ஆளாயினார்கள். ஒரு விளக்கம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் வந்து சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, மக்காவிலே வாழக்கூடிய குறைசிகளின் எதிரிகளால் எங்களுக்கு தாங்க முடியாது. நாளுக்கு நாள் உடைய தொல்லை கூடிக்கொண்டே போகிறது, அவர்களுடைய இன்னல்கள் கூடிக்கொண்டே போகிறது, அவர்கள் எங்களை கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். நாயகமே, இதற்கு ஒரு முடிவு இல்லையா? இதற்கு அல்லாஹ் ஒரு முடிவு எங்களுக்கு தரமாட்டானா என்று கவலைப்படுகின்றார்கள். உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நேற்றிரவு நான் ஒரு கனவு கண்டேன். யஸ்ரிபுக்கு, அதாவது மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போவதற்கு கனவு கண்டேன். ஆகவே உங்களிலே விருப்பமானவர்கள் இருவர் இருவராக, மூவர் மூவராக மக்காவை விட்டு மதீனாவுக்கு போகலாம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். அப்போது சஹாபாக்கள் இருவர் இருவராக, மூவர் மூவராக அப்படியே மக்காவை விட்டு மதீனாவுக்கு சென்றார்கள். அபிசினியாவுக்கு ஹிஜ்ரத்து போன சஹாபாக்களும் அங்கிருந்து அப்படியே மதீனாவை வந்தடைந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை வரும் வரைக்கும் அவர்கள் அப்படியே போகாமல் தங்கியிருந்தார்கள். இங்கிருந்து சென்ற எல்லோரும் கண்ணியமான ரகசியமானவர்களை சென்றார்கள். ஆனால் அதாவது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மாத்திரம்தான் பகிரங்கமாக குறைச்சிகளிடத்திலே நான் மக்காவை விட்டு மதீனாவுக்கு போகிறேன் என்று பகிரங்கமாக சொல்லிவிட்டு போனார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு போவதற்கு முன்னதாக அவருடைய நெருக்கமான ஒரு தோழர், நெருக்கமானவர் ஹலரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நெருக்கமாக தெரிவு செய்திருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு போவதற்கு புறப்படுகின்றார்கள். புறப்பக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேம்பி தேம்பி அழுகின்றார்கள். சஹாபாக்கள் அழுகையை பார்க்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அழுகின்றார்கள்? அரபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்கா இது ஒரு புனிதமான பூமி, இது புனிதமான இடம், நான் இந்த இடத்திலே பிறந்திருக்கிறேன், இங்கே நான் இத்தனை வாழ்ந்திருக்கிறேன், இங்குள்ள மக்களுடைய இன்னல்கள் கஷ்டங்கள் எனக்கு இல்லை என்றால் இங்கிருந்து நான் சென்றிருக்க மாட்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய கட்டளையும் எனக்கு வரவில்லை என்றிருந்தால் இங்கேயே நான் இந்த நிகழ்வு இந்த கஷ்டங்களோடு தங்கியிருப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் வடிக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே மக்காவை விட்டு மதீனாவுக்கு போகின்றார்கள். போகின்ற அந்த செய்தி குறைசிகளின் எதிரிகளுக்கு கேள்விப்படுகின்ற போது அவர்கள் ஆவேசப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன வழியை தேடி அப்படியே போகின்றார்கள். போனதுக்கு பின்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியப்படுத்தப்படுகிறது, குறைசிகளின் எதிரிகள் உங்களை தேடி வருகிறார்கள் என்ற செய்தி எட்டியதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த அவரோடு இருந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் தௌர் குகையிலே அப்படியே அடைக்கலமானார்கள். சவுர் குறையில அடைக்கலமானதும் குறைஷியின் எதிரிகள் தேடிக்கொண்டு அப்படியே வருகின்றார்கள். வந்த வரியிலே பார்க்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலடியும் இருக்கிறது. அந்த பகுதியிலே ஒட்டகம் மேய்ப்பதற்காக சென்ற ஒட்டக மந்தைகளை எடுத்துச் சென்றவர்களுடைய அந்த ஒட்டகங்கள் நடந்து போனமையினால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் அடியும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலடியும் அப்படியே அங்கே அழிக்கப்படுகிறது. குறைஷியின் எதிரிகள் அப்படியே வருகின்றார்கள். தெற்கு திசையில்லாமல் இருக்கின்றார்கள். எங்கு சென்றார்களோ அவருடைய காலடியை கூட தேட முடியவில்லை என்று கவலைப்படுகின்றார்கள். அப்படியே ஓடோடி வந்து சவுர் குகைக்கு முன்னால் நிற்கின்றார்கள். சவுர் குகையை பார்க்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய அற்புதத்தை பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைந்த அந்த நிமிடமே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா சவுர் குகையின் வாயிலே பெரிய ஒரு மரத்தை எழுப்ப செய்து கிளைகள் விட்டு பறந்த ஒரு அழகான மரம், அந்த மரத்திலே அழகான புறாக்கள் கூடு கட்ட அதனுடைய புகையுடைய வாசனைகளை அப்படியே சிலந்திகள் வலை பின்னி மறைக்க அது ஒரு பழைய இடத்தை போன்று காட்சியளித்தது. குறைஷியின் எதிரிகள் வந்து பார்க்கின்றார்கள், இது நேற்று இன்று முளைத்த மரம் அல்ல, இது பல வருடங்களுக்கு முன்னால் முளைத்த மரம். இந்த கூடு நேற்று இன்று கட்டிய கூடு அல்ல, பல வருடங்களுக்கு அப்பால் கட்டிய கூடு. இங்கே இவர்கள் இருக்க முடியாது, இங்கே இவர்கள் இல்லை என்று சொல்லி அந்த குறைஷியின் எதிரிகள் அப்படியே அங்கே இருந்து வேறு இடத்துக்கு செல்கின்றார்கள். அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு அப்படியே மக்காவை விட்டு மதீனாவுக்கு சென்றடைகிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்றதற்கு பின்னால் மதீனாவிலே அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டிலே 7 மாதங்கள் தங்கினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவுடைய வாழ்விலே பள்ளிகளை நிர்மாணிக்கக்கூடிய பணிகள் கிடைக்கவில்லை. மதீனாவுக்கு சென்றதற்கு பின்னால் ஹிஜ்ரத்துக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குபாவிலே மஸ்ஜித் தக்வாவும் மதீனாவிலே மஸ்ஜித் நபவியையும் நிறுவினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு சென்றதும் அங்கு செல்கின்ற அந்த செய்தியை கேள்விப்பட்ட அந்த மதீனத்து வாசிகள் என்ன செய்தார்கள் தெரியுமா? பெரியதொரு சந்தோஷம், மக்கள் எல்லாம் ஊர்வலமாக சிறுவர்களை எல்லாம் மலைகளுக்கு மேலே ஏற்றி வரவேற்றார்கள். எப்படி வரவேற்றார்கள்? அழகான பைத்தை படைத்து வரவேற்றார்கள். அந்த பைத்திலே சொல்லுகின்ற செய்தி என்ன?
وَجَبَ الشُّكْرُ عَلَيْنَا مَا دَعَا لِلَّهِ دَعَا.
அப்படி தொடர்ந்து அந்த பைத்தை படித்து வரவேற்கின்றார்கள். என்ன அந்த பைத்திலே அந்த கவிதையிலே சொல்லப்படுகிறது?
தலஅ அல்பத்ரு அலைனா,
எங்களுக்கு ஒரு பிரகாசம் உதித்து விட்டது. மக்காவில இருந்த ஒரு பிரகாசம் இந்த மதீனாவுக்கு வந்து விட்டது. எனவே இவர்களுக்கு வழிபடுவதற்கு இவர்களுக்கு நன்றி செலுத்துவது எங்களுக்கு கடமையாகிவிட்டது. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் தீனின் பக்கம் அழைக்கின்ற காலம் முழுக்க இவருக்கு வழிபடுவதுடைய கட்டளை ஏற்று நடப்பது எங்களுக்கு கடமை என்ற கருத்துப்பட அங்குள்ள சிறுவர்கள் எல்லாம் அழகான முறையிலே அந்த வைத்தை படைத்து வரவேற்றார்கள். அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ஒரு உத்தம தலைவராக வரவேற்கப்படுகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு சென்றதற்கு பின்னால் செல்வதற்கு முன்னால் அந்த மதீனாவுடைய பெயர் என்பதாக மக்கள் அந்த பெயரை சூட்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு பின்னால் அங்கே கண்ணியமானவர்களே மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் உருவானது. தலைமைத்துவம் அங்கு உருவானது. சஹாபாக்கள் ஒற்றுமைப்பட்டார்கள். அங்கிருந்து வந்த முஹாஜிர்களும் அதே போன்று அந்த மதீனத்து வாசிகளான அன்சார்களுக்கு இடையிலே மிகப்பெரிய ஒரு பிணைப்பை, மிகப்பெரிய ஒரு இணக்கப்பாடை, மிகப்பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹிஜ்ரத்தின் மூலமாக ஏற்பாடு செய்தார்கள். அன்பானவர்களே, எந்த அளவென்றால் மக்காவிலே இருந்தவர்கள், மக்காவிலே இருந்து இங்கே வந்த முஹாஜிர்களை பொறுத்த வகையிலே சொத்து செல்வங்களிலே எந்த குறையும் இல்லாதவர்கள், நல்ல தொழிலோடு வாழ்ந்தவர்கள், நல்ல குடும்பத்தோடு வாழ்ந்தவர்கள், எல்லாவற்றையும் அல்லாஹ்வுக்காக விட்டு
விட்டு அங்கிருந்து இங்கே வந்தவர்கள். அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய தொழிலே அவர்களுக்கு சில ஏற்பாடுகளை பண்ணி கொடுங்கள், உங்களுடைய பொருளாதாரத்திலே கொஞ்சத்தை அவர்களுக்கு கொடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அங்கிருந்து வந்த யாருமே அவருடைய பொருளாதாரத்தை வீணாக எடுத்துக்கொள்ள யாருமே ஆசைப்படவில்லை. அவர்கள் சீக்கிரத்து வருகின்ற அவர்களுக்கு கொடுக்கலாம், உதவலாம் என்று மார்க்கம் சொல்லுகின்ற சந்தர்ப்பத்திலும் அவர்கள் அவைகளை எடுத்துக் கொள்ளாமல் சொன்னார்கள், மதீனாவிலே உள்ள சந்தையை காட்டுங்கள், நாங்கள் வியாபாரம் செய்ய போகிறோம், நாங்கள் விவசாயம் செய்ய போகிறோம், அதனால் எங்களுக்கு பொருள் ஈட்ட முடியும், ஹலாலான பொருளை தேட முடியும் என்று அவர்கள் அங்கே உழைக்கின்ற ஒரு வழியை அங்கே தேடுகின்றார்கள். அன்பானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அந்த கட்டத்திலும் சஹாபாக்கள் வறுமையோடு இருந்தாலும் நல்ல செழிப்போடு இருந்தால் ஹிஜ்ரத்துக்கு பின்னால் வறுமையான ஒரு கட்டம், அந்த கட்டத்திலும் இன்னொருடைய உறவை எடுக்க முடியும், எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலும் எடுக்கக்கூடிய மனத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. அதனால் அல்லாஹ் அவர்களை மிகப்பெரிய செல்வந்தர்களாக அல்லாஹ் மாற்றினான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிணைப்பை ஏற்படுத்திய அந்த முஹாஜிர் எதிர்காலத்திலே அந்த அன்சாரிகளை விடவும் மிகவும் செழிப்பாக மிகவும் செல்வத்திலே அதிகமானவர்களாக இருந்த செய்திகளை வரலாறுகளில் பாடுகின்றோம். எதனால்? அவருடைய உள்ளத்திலே இருந்த அல்லாஹ் எனக்கு தந்திருப்பது போதும், என்னால் உழைத்து உண்ண முடியும் என்ற அந்த மனோதைரியத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அந்த வெற்றி தான் அது. தொழில் செய்வதென்பது இழிவல்ல, தொழில் இல்லாமல் இருப்பதுதான் இழிவு. இன்றைக்கு சிலர் நினைக்கிறது சின்ன சின்ன தொழிலை செய்து வடையாவரம் பண்றது, கொட்டி கடை வச்சிருக்கிறது, வீட்டுக்கு வீடு போய் வியாபாரம் பண்றது, இதெல்லாம் இழிவான விஷயம் சிலவங்க நினைக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, இதை விட மிகப்பெரிய இழிவு எதன்டா? இன்னொருத்தர் யாசகம் கேட்பது. இன்றைக்கு சில மனிதர்கள் யாசகம் கேட்டே அவனுடைய காலம் போகுது. யாசகம் கேட்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயங்கரமாக எச்சரித்தார். ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு மனிதர் யாசகம் கேட்டு வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் அவர்கிட்ட, உங்களால் உழைத்து உண்ண முடியுமா என்று சொல்லி அவருக்கு சில வழிகளை காட்டி கொடுத்தார்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு மனிதர் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்களிடத்தில் இருந்தால் உனக்கு கொடுப்பார்கள், கொடுத்தால் நீ அவர்களை புகழுவாய், மக்கள்கிட்ட இல்லை என்றால் அவர் நமக்கு தர மாட்டார்கள், அவர்களை நீ ஏசி விட்டு செல்வாய், அதனால் இதை நீ நிரந்தரமாக ஆக்கிக் கொள்ளாத என்று அவருக்கு தொழிலை பழக்கி அனுப்பினார்கள். அன்பானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹிஜ்ரத்துக்கு பின்னால் மிகப்பெரிய பாடங்களை அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய சஹாபாக்களும் எங்களுக்கு கட்டு தந்து விட்டு சென்றிருக்கிறார். எனவே அந்த ஹிஜ்ரத்துக்கு பின்னால் நாங்கள் பெறக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடம் எதுவென்றால், ஒவ்வொரு வருடங்களும் எங்களை விட்டும் கடந்து கொண்டே இருக்கின்றன. வருடங்கள் நாங்கள் விரும்பிய விரும்பாமலோ காலம் நேரம் எங்களை விட்டும் சென்று கொண்டே இருக்கிறது. எனவே இன்னும் ஓரிரு நாட்களிலே இன்னொரு வருடத்திலே நாங்கள் கால அடி எடுத்து வைக்க இருக்கிறோம். எனவே நகர்ந்து வந்த காலத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கடந்து வந்த கொடுக்கல் வாங்கலை கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கடந்து வந்த எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கடந்து வந்த அண்ணி அதாவது எங்களுடைய அண்டை வீட்டாருடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இதற்கு முன்னால் வாழ்ந்த எங்களுடைய அமளிபாகத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இதற்கு முன்னால் இபாத் அடியாவது உரிமையுடையத்திலே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கண்ணியமானவர்களே, எனவே இந்த வருடம் எங்களை வாழ்க்கையிலே கிடைக்கின்ற நல்ல வருடமாக நாங்கள் ஆக்க வேண்டும். அதற்காக வேண்டி முஹர்ரத்துக்கு முன்னால் வருகின்ற இந்த வருடத்திலே வருகின்ற இறுதி ஹுத்பா, அடுத்த வருடத்தை நாங்கள் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. அன்பானவர்களே, காலம் நேரம் பெருமதியானது, காலம் நேரம் இருக்குதே அது விலை மதிக்க முடியாத சொத்து. ஒரு மனிதன் வியாபாரம் பண்ணுகிறான், இன்றைக்கு 2 லட்சம் லாபம் வரணும், வர இல்ல பரவாயில்ல, நாளைக்கு 4 லட்சத்துக்கு தேடி போடலாம், ஆனா இன்றைக்கு 5 மணித்தியானம் போனா நாளைக்கு அந்த 5 மணித்தியானத்தை தேடலாம். என்னுடைய காலம் எனக்கு எப்படி பெருமதியோ அதே போல உங்களுடைய காலம் நேரம் உங்களுடைய நேரம் உங்களுக்கு பெருமதியானது. ஒரு ஆளினுடைய நேரம் ஆளிலுக்கு எப்படி பெருமதியானதோ, ஒரு லோயருடைய நேரம் அவருக்கு எப்படி பெருமதியானதோ, ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி அரசியல்வாதி அவருடைய நேரம் அவருக்கு எப்படி பெருமதியானதோ, அதே போல ஒவ்வொருவருடைய நேரமும் அவரவருக்கு பெருமதியானது. அதனால நான் பரிசுத்த அல்குர்ஆன்ல அல்லாஹ் காலத்தை பற்றி நிறைய விடயங்களை சொல்லி தரகிறான். அல்லாஹ் அதிகாலை மீது சத்தியம் செய்து சொல்கிறான், அல்லாஹ் பகலை மீது சத்தியம் செய்கிறான், அல்லாஹ் லுஹா நேரத்தின் மீது சத்தியம் செய்கிறான், அல்லாஹ் இரவு மீது சத்தியம் செய்கிறான், அல்லாஹ் பகலை மீது சத்தியம் செய்கிறான், அல்லாஹ் சூரத்து அசுர் என்ற ஒரு சூரா, காலம் என்ற ஒரு சூறாவே அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கிறான். கண்ணியமானவர்களே, எனவே காலம் நேரம் என்பது பெருமதியானதை விலை மதிக்க முடியாத சொத்து. எனவே கால நேரத்தை பெருமதியாக கழித்துக் கொள்வோம். ஒவ்வொரு ஹிஜ்ரி ஆண்டும் எங்களுக்கு சொல்லித் தருகின்ற பாடம், இந்த வருடம் நாங்கள் பிரிஞ்சிட்டோம், நன்மை செஞ்சாயோ தீமை செஞ்சாயோ, நல்ல முறையில் இருந்தாயோ கெட்ட முறையில் இருந்தாயோ, நீ இந்த உலகத்தில் ஒரு வருடத்தை கழிச்சிட்டாய், அடுத்த வருடம் நீ நல்லவனாக வாழ்ந்து கொள்ளு சொல்லி ஒவ்வொரு காலமும் எங்களுக்கு புத்திமதி சொல்லிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதர்களும் எங்களுக்கு புத்திமதி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பக்கத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஜனாதாவும் எங்களுக்கு புத்திமதி சொல்லிக் கொண்டிருக்கிறது. அடுத்தது நீயோ என்று இந்த ஜனாதாவுக்கு படிப்பின பெரு. ஒருவர் நோயாளியாக இருந்த அடுத்த நோயாளி நீயோ, உன்னுடைய இபாதத்தை செஞ்சு கொள், நீ பாயிலே விழுந்தாலும் அமல் செய்த உனக்கு கூலிய அல்லாஹ். ஆரோக்கியமா இருக்கின்ற போது இபாதத் செய்தால் பாயிலே விழுகின்ற போதும் அல்லாஹ் ஆரோக்கியமா செய்கின்ற ஆரோக்கியமான காலத்தில் செய்கின்ற இபாதத்தையும் அல்லாஹ் எங்களை பாயிலே விழுகின்ற சந்தர்ப்பத்தில் தருகிறார். ஆரோக்கியம் இல்லாத ஆரோக்கியமான நிலைமைகளை அமளி பார்த்து ஒன்றுமே இல்லாம இருந்து போயிட்டு பாயில விழுந்துட்டா அதுக்கு பின்னால எந்த நன்மையும் கிடையாது. கண்ணியம் அதுக்கு பின்னால கவலைப்பட்டதுல எந்த அர்த்தமும் கிடையாது. அதனால காலம் நேரத்தை பெருமதியாக கழித்துக் கொள்ளுங்க. அந்த வகையில் உங்களோடு மிக முக்கியமாக நாலு விடயங்களை பேசிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நாளைய மறுபடியும் நாளைய அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்கிடத்திலே நாலு கேள்விகளை கேட்பான். நாலு கேள்விகளுக்கும் பதில் கொடுக்காத வகையில எங்கட விச்ச கால அடுத்த இடத்துக்கு நகர்த்த முடியாது, அடுத்த இடத்துக்கு நகர்த்த முடியாது. அவ்வளவு பயங்கரமான கஷ்டமான கேள்வி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாலு கேள்விக்கு ஒரு ஆதம், ஆதத்துடைய மகன் இந்த மனிதன், அதாவது பதில் கொடுக்காத வகையில் அவனுடைய காலை நகர்த்த முடியாது. அப்படிப்பட்ட மிக முக்கியமான நாலு கேள்விகளை நாளைய மறுமையில் அல்லாஹ் கேட்பான். அதுல முதலாவது கேள்வி அல்லாஹ் கேட்க இருக்கிறான் கண்ணியமானவர்களே, எங்கட வாழ்நாள் எப்படி கழிந்தது, நாங்கள் திருமணம் முடிச்சு எப்படி வாழ்ந்தோம், வியாபாரம் எப்படி செஞ்சோம், எங்கட பயணம் எப்படி போச்சு, 5 வருஷமா 10 வருஷமா 30 வருஷமா இந்த வாழ்க்கை எப்படி போனது என்ற கேள்வி அல்லாஹ் எங்கள்கிட்ட கேட்க இருக்கிறான். பருவ வயதுக்கு பின்னால் இருந்து அல்லாஹ் எங்கள்கிட்ட கேள்வி கேட்பான். எனவே கண்ணியமானவர்களே, கால நேரத்தை யாரெல்லாம் வீணடிக்கிறாங்களோ நிச்சயமாக மறுமையில் அவர்கள் கவலைப்படுவார்கள். கால நேரத்தை வீணடித்தவர்கள் அல்லாஹ் சொல்லுங்கண்ணா, குர்ஆன்ல கொஞ்சம் கேட்டு பாருங்க. குர்ஆனுடைய ஆயத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சில மனிதர்களை குர்ஆன்ல அவர்கள் படக்கூடிய கஷ்டம், அவர்கள் அதாவது கை சேதப்படுகின்ற செய்தி அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல சொல்றான். கால நேரத்தை யாரெல்லாம் வீணாக்குறாங்களோ அவங்க சக்கராத்து அவமாசம் கேட்பாங்க, நாளைய மறுமையிலே கவலைப்படுவாங்க. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த அல் குர்ஆன்ல சொல்றான், சில மனிதர் சக்கராத்துடைய சந்தர்ப்பம், தொண்டை குழியில உயிர் இருக்குது, உயிர் அப்படியே அல்லாஹ் பிரிச்சு 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 அப்படியே எடுத்துட்டான், கை காலெல்லாம் இயங்காது, உயிர் போகக்கூடிய சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்துல மனிதன் கேட்கின்ற ஒரு அவகாசம், மனிதன் கேட்பான். சக்கராத்துடைய சந்தர்ப்பம், உயிர் போகக்கூடிய சந்தர்ப்பம், தண்ணீர் இறங்காத சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பத்தில் மனிதன் கேட்பான். நல்லா சொல்லுகிறான் புத்திமதி, ஹயாத்தோடு இருக்கும் போது, ஆரோக்கியமா இருக்கும் போது, நீ பணக்கான இருக்கும் போது கொடுத்துக்கோ. சக்கராத்துடைய சந்தர்ப்பம் ஒரு மனிதனுக்கு வந்தா மனிதன் நல்லா இடத்துல கேட்பான், காலம் பிச்சை கேட்பான், நேர பிச்சை கேட்பான். யா அல்லாஹ், என்ன கொஞ்சம் நேரம் திருப்பி அனுப்பு, என்ன கொஞ்சம் நேரம் இந்த உலகத்துக்கு அனுப்பு, இந்த உலகத்துக்கு பின்னால உள்ள ஆஃபராவுக்கு நான் போக போறேன், இந்த உலகத்துல இன்னும் கொஞ்சம் யா அல்லாஹ், அப்படி வச்சா நான் போயிட்டு இந்த உலகத்துல உள்ள இன்பங்கள் அனுபவிக்க மாட்டேன், இந்த உலகத்துல போயிட்டு வேற வேற வேலை செய்ய மாட்டேன், எவ்வளோ பணம் செல்வங்களை தேடினே இதை கொடுத்துட்டு வாருங்க யா அல்லாஹ். எத்தனையோ பேருடைய கதவை தட்டினாங்க இலைகள், அவர்களுக்கு என்னுடைய கதவு திறப்புறையில கொடுத்துட்டு வாரேன். எத்தனையோ பேர் பயிலோட வந்தாங்க, அவங்களுக்கு நான் ஒண்ணுமே உதவி பண்ணல. எத்தனையோ பிள்ளைகள் படிப்பு விஷயமா வந்தார்கள், அவளுக்கு உதவி செய்யலையா அல்லா, எனவே கொஞ்ச நேரம் அனுப்பும் இருக்கிறத கொடுத்துட்டு வாரேன், சதக்கா செஞ்சுட்டு வாரேன், நல்லவங்களோட பட்டியலை 2 பேரையும் நான் சேர்த்து கொள்ள போறேன்னு சொல்லி அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே இந்த மனிதன் கால பிச்சை கேட்பான். கண்ணியமானவர் அல்லாஹ் யாருக்கும் அவகாசம் கொடுக்க மாட்டான். இது சக்கராத்துடைய சந்தர்ப்பத்துல நாளைய மறுமையிலையும் ஆப்படக்கூடிய கவலை அல்லாஹ் பொறுத்து அல் குர்ஆன் சொல்றான். நாளை மறுமையினால நடக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகள் எல்லாம் பரிசுத்த அல் குர்ஆன்ல சொல்றான். அதுல ஒரு நிகழ்வு தான் நாளைய மறுமை நாள்ல பல உரையாடல்கள் பரிசுத்தர் அல்லாஹுக்கும் நபிமார்களுக்கு முறையிலான உரையாடல், அல்லாஹுக்கும் வானவர்களுக்கு முறையிலான உரையாடல், அதே போன்று அல்லாஹுக்கும் மனிதர்களுக்கு முறையிலான உரையாடல், அதே போன்று நல்லவர்களும் கெட்டவர்களாலே மறுமையினாலே உரையாடி கொள்வார்கள். நல்லவர்கள் துவர்க்கம் சென்றவர்கள் பாதிகளை பார்த்து கேட்பார்கள், பாவிகளை பார்த்து சுவர்க்கத்தில் இருக்கின்றவர்கள் கேட்பார்கள், உங்களை சக்கர் என்ன நரகத்துல தள்ளியது எது, இந்த உலகத்துல வாழும் போது எங்களோட வாழ்ந்தீங்க, எங்களோட பயணம் செஞ்சீங்க, எங்களோட சாப்பிட்டீங்க, எங்களோட குடிச்சீங்க, எல்லா விவகாரம் எங்களோட செஞ்சீங்க, இன்றைக்கு சக்கர நரகத்துல இருக்கிறீங்களே என்ன காரணம் என்று சுவர்க்கத்துல இருக்கிற மக்கள் பாவிகளை எட்டி பார்த்து கேட்பார்கள். பாவிகள் நாலு பதில்களை சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, இந்த நாலு பதில நாங்க யாரும் மறுமையில சொல்லிவிடக் கூடாது. அதுக்காக வேண்டித்தான் இன்றைக்கு பிம்பலை நாங்க ஞாபகப்படுத்துறோம். நாளைய மறுமையில நாலு பதில்களை பாவிகள் சொல்லுவார்கள். முதலாவது சொல்லுவார்கள், நாங்க தொலைல எங்கட வீட்டுக்கு எத்தனையோ கஸ்து வந்துச்சு, எங்கட புள்ள எத்தனையோ முறை வாப்பாக்கு பள்ளிக்கு போ சொன்னான், கூட்டாளி கூப்பிட்டான் அதே இடத்துல இருந்தேன், அந்த பங்க சூடாக்கி சூடாக்கி இருந்தேன், மத்தவங்க போய் தொழுவிட்டு வந்தாங்க, நான் தொலை இல்லைன்னு சொல்லுவாரு. கண்ணியமானவர்கள், நான் தொலையக்கூடிய போய் நேரத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் நேரம் தான் நாங்க தொழுகிறோம், ஒரு நாளைக்கு ஐந்து நேரங்கள் தொழுகிறோம். ஒரு நேர தொழுகைக்கு பத்து நிமிடம் வச்சுக்கொண்டால் ஐந்து நேர தொழுகைக்கு நாங்க கொடுக்கக்கூடிய நேரங்கள் 50 நிமிடம். ஒரு மனுஷியான நம்ம வச்சுக்கொள்வோமே, ஒரு மனுஷியானம் என்றால் 24 மனுஷியானத்துல இரவு பகலா நாங்க சொல்லுவது ஒரே ஒரு மனுஷியான. அப்படி என்றால் 24 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள்ல ஒரே ஒரு வருடம் சொல்லுகிறான், 48 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள்ல 2 வருடம் சொல்லுகிறான், 96 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதனுடைய ஆயுள்ல 4 வருடங்கள் சொல்லுகிறான். நோம்பு எடுத்து பாருங்க, 12 மாதத்துல ஒரு மாதம் நாங்க நோபடிக்கிறோம். அப்படி என்றா 12 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள்ல 1 வருடம் நோபடிக்கிறான், 24 என்றா 2 வருடம், 48 என்றா 4 வருடம், 96 என்றா 8 வருடம். ஒரு மனிதன் 96 வயதுல முத்தாகித்தார் என்று வச்சுக்கொண்டார், அவர் வெறுமனே சொல்வது 4 வருடங்கள், நோம்பு பிடித்தது வெறுமனே 8 வருடங்கள். இந்த 4 வருடங்கள் நாங்க சொல்லிக்கிறோமா இல்லையா? முதலாவது பதிவர் சொல்லுவார், நாங்க தொலை இல்ல. எனவே கண்ணியமானவர்களை யாரெல்லாம் தொழுகையால் இல்லையோ, முகரம் சொல்லித்தார பாடம், இந்த வருடம் சொல்லி தந்த பாடம் எங்களை தொழுகையாளியாக ஆக்குங்க. நாளைய மறுமையில நாங்க யாரும் இந்த பதிலை சொல்லிவிடக் கூடாது. இரண்டாவது சொல்லுவார்கள், இரண்டாவது சொல்லுவார்கள் இந்த பாவிகள், ஒண்ணுமே கொடுக்கல, எத்தனையோ ஏழைகள் கிட்ட கேட்டு வந்தாங்க, எங்கள்கிட்ட இருந்துச்சு கொடுக்கறதுக்கு ஒரு நேரம் உணவு கொடுக்கலும், நோம்பு காலங்கள் வந்து நேரம் இஸ்தார் செய்யலும், காரை கேப்பாடு பண்ணிலும், பண்ணி கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி இந்த மனிதன் சக்கராத்துல கவலைப்படுவான், இந்த மருமையில கவலைப்படுவான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல இரண்டு விஷயத்தை சொல்லுவான், ஒன்று இருக்குது உதவி பண்ணுவது, இன்னொன்றைக்கு உதவி பண்ணக்கூடிய மக்களை தூண்டு. நாங்க ஏழை இல்ல, ஆனா அல்லாஹ் எங்களை ஏழையா வச்சிருக்கிறான், ஆனா சில பொறுப்புகளை தந்து வச்சிருக்கிறான். நாங்க பள்ளி நிர்வாகத்துல இருப்போம், அல்லது வேற சொசைட்டிகள்ல கமிட்டிகள்ல கிளப்புகள்ல இருப்போம், ஆனா இந்த பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்களே இவங்களுக்கு தூண்டக்கூடிய வேலை செய்யலாம், இவங்கட கையில இல்ல செலவழிக்கிறதுக்கு, ஆனா மக்களை தூண்டலாம். அல்லாஹ் அதையும் கூறுவான், நபியே நாயகமே மறுமையினால பயிற்சிக்கக்கூடிய யார் தெரியுமா? மறுமையினால நம்பாதவன் யாரு தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன் கேட்கிறான், பயங்கரமான ஒரு எச்சரிக்கை, மறுமையினால பொய்ப்பிக்கிறவன் தான் இந்த ஏழைகளை எத்தின்களை விரட்டுறவன், அவனுக்கு மறுமையின் நம்பிக்கை இருக்காது. இந்த உலகம் தான் நிரந்தரம் சொல்லி இங்கு உள்ள செல்வத்தை கண்டு மயங்கிடுவார், இங்கு உள்ள இன்பம் தான் நிரந்தர இன்பம் என நினைப்பான். கனிமானவர்கள், இங்கு உள்ள இன்பம் அல்ல நிரந்தர இன்பம், இங்கு உள்ள கேவலம் அல்ல நிரந்தர கேவலம், நீதிமன்றத்துக்கு முன்னால் நிற்பது கேவலம் அல்ல, போலீசுக்கு முன்னால் நிற்பது கேவலம் அல்ல, ஒரு தப்பு தவறு செஞ்சு போட்டு நிர்வாகத்துக்கு முன்னால் நிற்பது கேவலம் அல்ல. நாளைய மறுமையினால அல்லாஹ் தந்த ஆயுள வீணாக்கிட்டு அல்லாஹ்வுக்கு முன்னால எந்த முகத்துல நாம் இருக்குது கண்ணியமா, அதுதான் பெரிய கேவலம். அல்லாஹ் எங்களை குற்றவாளியா அடையாளப்படுத்தினா அதுதான் நாம பெரிய கேவலம். இங்க உள்ள தப்பு தவறுகளுக்கு நீதம் கிடைக்க இல்லையா, மேன்முறையீடு செய்யலாம், அப்படி அநியாயம் எங்களுக்கு கிளைக்கப்படிச்சா நாளைய மறுமையில் அல்லாஹ் நீதம் செலுத்துவான். ஆனா அல்லாஹ்வோட நீதிமன்றத்துக்கு மேல ஒரு நீதிமன்றம் கிடையாது. அல்லாஹ் கொடுத்த தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பு, அதுக்கு மேல ஹைகோர்ட் கிடையாது கண்ணியமானவர்களே. எனவே அல்லாஹ்வுடைய நீதிமன்றம் இருக்குது, அது பெருமதியானது. அந்த நீதிமன்றத்துக்கு முன்னால யாரும் குற்றவாளியாக இருக்கக்கூடாது. அதனால மனிதன் சொல்லுவான், முதலாவது மனிதன் சொல்லுவான் நான் தொலை இல்ல, இரண்டாவது மனிதன் சொல்லுவான் கண்ணியமானவர்களே ஏழை எளிய மக்களுக்கு நான் ஒன்றுமே கொடுக்க ஒன்று இருக்குது. அல்லாஹ் சொல்லுகின்றான் மறுமையை பொய்ப்பிக்கக்கூடியவர்கள் தன்மையில ஒன்று அவர்கள் ஏழை எளிய மக்களை விரட்டுவார், எத்தீம்களை விரட்டுவார். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான்
வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன்,
மிஸ்கீனுக்குலாம் கொடுக்குமாறு தூண்டோமா? கொடுக்கக்கூடிய மக்களுடைய வீட்டுக்கு போய் ஏற்பாடு பண்ணி கொடுங்களே, ஏதாவது வழியை செய்யுங்களே, அல்லாஹுடைய மாளிகை கட்டப்படுகிறதே ஒரு 10 சிமெண்ட் பேக் தாங்களே, அல்லாஹுடைய மாளிகை கட்டப்படுகிறதே கொஞ்சம் மாபல் எடுத்து தாங்களே, கண்ணியமானவர் அப்படி வாயை தோண்டு பேச மாட்டான். அந்த பொறுப்புகள் அமர்த்தி எதற்கு அவங்கள? இந்த உலகத்துல அல்லாஹ் எல்லாரையும் உலமாக்களாக இல்லை, எல்லாரும் உலமாக்களாக இருந்தா யாரும் கட்டுக் கொடுக்கிறது. அதனால அல்லாஹ் பொதுமக்களுக்கு இருக்கிறார், எல்லாரும் பொதுமக்களாக இருந்தா எங்க இதை படிச்சு கொள்ற, அதனால அந்த உலமாக்களை வச்சிருக்கிறான். இந்த உலகத்துல எல்லாரும் ஏழைகள் அல்ல, பணக்காரர்களா வச்சிருக்கிறான். எல்லாரும் ஏழைகளா இருந்தா பணக்கார ஏழைகளுக்கு யார் உதவி பண்ற? எல்லாரும் பணக்காரா இருந்தா பணக்காரோட வேலையை யாரு செய்யுது? அதனால அல்லா ஏழையை வச்சிருக்கிறான். எல்லாரும் அரசர்களான மன்னர்களாக இருந்தா யார ஆட்சி பண்ற? அதனால அல்லா குடிமக்களை
வச்சிருக்கிறான்.
அடிமை
குலில்லாஹும்ம மாலிகல் முல்க்,
நபியே நாயகமே சொல்லுங்க, அல்லாஹ் அரசன் மட்டுமல்ல
மாலிகல் முல்க், அரசர்களுக்கெல்லாம் அரசன். எந்தெந்த நாட்டை எந்தெந்த கண்டியை யார் யாரெல்லாம் ஆட்சி பண்ணினாங்களோ அவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் தான் அரசன். நாளைய மறுமையினால் எல்லா அரசர்களும் எல்லா கமிட்டிகளின் தலைவர்கள் நிர்வாகிகள் பொறுப்புதாரிகள் எல்லாரும் அல்லாஹ்வுக்கு முன்னால் கொண்டு வரப்படுவார்கள்.
எனவே கண்ணியமானவர்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற பொறுப்பின் மூலமாக மற்றவர்களை தூண்டுவோம், நன்மைகளுக்கு தூண்டுவோம். இரண்டாவது அவர் சொல்லக்கூடிய காரணம் கண்ணியமானவர்களே, நாங்கள் ஏழை எளிய மக்களுக்கு குறுக்கையில் சொல்லுவார். மூணாவது சொல்லுவார்கள், மூணாவது பாவிகள் சொல்லுவார்கள், சுருக்கவாதிகள் நல்லவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்லுவார்கள், எங்கட நேரத்தை நாங்கள் வீண் அடித்து கொண்டு விட்டுட்டோம். நாளைய மறுமை நாள்ல அவர்கள் கவலைப்படுவார். அதனால கால நேரம் பெருமதியாக யாரும் வீணாக்கிடாதீங்க, கால நேரம் பெருமதியாக வீணாக்கிடாதீங்க. இன்றைக்கு உள்ள ஜும்மா இன்றைக்கு தான், இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு நியத்து வச்சவங்க ஹஜ்ஜை செய்ய முடிச்சுட்டாங்க, அடுத்த வருடம் ஹஜ் வந்தா தான் எங்களுக்கு செய்யும். இன்ஷா அல்லாஹ் நாங்க இருப்போம் இருக்க மாட்டோமோ, காலம் இருந்தால் ஹஜ்ஜு வரும் இன்ஷா அல்லாஹ். அதனால கால நேரம் பெறுமதி அன்றைய ஜும்மா வீணாக்கியவர்களுக்கு இந்த ஜும்மா இது கிடைக்காது. அதனால கால நேரத்தை யாரும் வீணாக்கிடாதீங்க. நாலாவது பாவிகள் சொல்லுவார்கள், நாலாவது பாவிகள் சொல்லுவார்கள், மறுமை நாள நாங்க பொய்ப்பித்துக் கொண்டிருந்தோம், கியாமத்து நாள் அது எப்ப வரும், யாரு கேள்வியான கேட்கிற, சுவர்க்கமா இறக்கமா யாரு கொடுக்கிற, இப்படியே பொய்ப்பித்துக் கொண்டுங்கிற காலத்தை கழிச்சோம் என்பதாக அந்த பாவிகள் நாளைய மறுமை நாள்ல கவலைப்படுவார்கள். அந்த கவலைக்கு கண்ணியமானவர்களை எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால கால நேரத்தை பெருமதியாக கழித்துக் கொள்ளுங்க. முதலாவது அல்லாஹ் கேட்கிற கேள்வி, என்னோட வாழ்நாள் எப்படி கழிஞ்சது, குடும்பத்தோட வாழ்ந்தது எப்படி, சமூகத்தோட வாழ்ந்தது எப்படி, நிர்வாகத்துடன் நடந்து கொண்ட முறை எப்படி, ஜமாத்தோடு நடந்து கொண்ட முறை எப்படி, இந்த கேள்வி அல்லாஹ் எங்களுக்கு கேட்க போறான். நல்ல முறையில் எங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொண்டா இந்த முதலாவது கேள்விக்கு பதில கொடுக்கலாம். அப்படி முதலாவது கேள்விக்கு பதில கொடுக்க இல்லையா வைத்த கால் அப்படியே வந்திருக்கும். இரண்டாவது கேள்வி அல்லாஹ் கேட்பான், எங்களோட வாலிபம் எப்படி கழிஞ்சு. இது ஒரு பெருமதியான கேள்வி. முதலாவது கேள்வி இந்த கேள்வியை பாருங்க, உள்ளே வந்து போகின்ற கேள்விதான் வாலிபம். வாழ்நாளை எல்லாம் கேட்டு விட்டால் வாலிபத்தை ஏன் கேட்க வேண்டும்? வாலிபம் பெருமதியானது என்பதை அடுத்த கேள்வி எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறது. இந்த வாலிபம் இருக்குது, இது ஒரு பலமான பகுதி, பலமான பருவம், இளமை பருவம், வாலிப பருவம், வயோலிக பருவம், மூணு பருவங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறான். இளமை பருவமும் பலவீனமான பருவம், பிறருடைய உதவி தேவைப்படும். சின்ன பிள்ளைகளுக்கு பள்ளிக்கு தானாக தனியா வரையலாம், இரவில் வரையில அதுக்கு ரோடு மாற தெரியாது, யாராவது வாப்பா அல்லது நானா யாராவது பிள்ளையை கூட்டிட்டு வரணும். இளமை பருவம் பலவீனமான பருவம், வயோலிப பருவம் இருக்கு அதுவும் பலவீனமான பருவம். எந்த பிள்ளைய வாப்பா கூட்டிட்டு வந்தாவோ அந்த வாப்பா அந்த பிள்ளை வயது வயசுல கூட்டிட்டு வரும். இளமையும் பலவீனம், வயோதிபமும் பலவீனம், இந்த இடையில வரக்கூடிய பருவம் இதுதான் பெருமதியான பருவம். இதுதான் விலை மதிக்க முடியாத பருவம், முதுகெலும்புள்ள ஒரு பருவம், எங்களை சுவர்க்கத்துக்கு தயார்படுத்துகின்ற பருவம். அதனால் தான் இந்த கேள்விக்கு பதில் கொடுக்காத வகையில் எங்களை காலை நகர்த்த முடியாது. சொல்லலாம் அரைவசருடைய வாழ்க்கையிலேயே எடுத்து பாருங்கள், அவருடைய கலந்திருந்தவர்கள் அநேகமானவர்கள் வாலிபர்கள், சுவர்க்கத்துக்கு நன்மாராயணம் சொல்லப்பட்ட அநேகமான சகாபாக்கள் வாலிபர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி எழுதக்கூடிய அநேகமான சஹாபாக்கள் வாலிபர்கள், ஹிதுமத் செஞ்சவர் அநேகமான சஹாபாக்கள் வாலிபர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றோட கலந்திருக்கக்கூடிய அநேகமான சஹாபாக்கள் எடுத்துக்கொண்டால் எல்லோரும் வாலிபர்கள் தான். எனவே வாலிபத்தை நாம் எங்கே கழிக்கிறோம்? வாலிபத்தை இஸ்லாத்துக்குள்ள கழிப்போம், வாலிபத்தை பள்ளியோடு கழிப்போம், வாலிபத்தை தீனோடு கழிப்போம், வாலிபத்தை குர்ஆன் திலாவத்தோடு ஜிக்ரோடு அவுராதோடு கழிப்போம். நிச்சயமாக அந்த வாலிபம் நாளைய மறுமையினால வாலிபம் அல்லாஹ்விடத்தில் பேசும். இந்த வாலிபம் நாளைய மறுமையினால் அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விக்கு இந்த வாலிபத்தை நல்ல முறையில் பயன்படுத்தாம இருந்தால் கண்ணியமானவர்களே, இந்த வாலிப பருவம் மட்டும் போது நீங்களை நரகத்தில் சேர்க்கிறது, நவுதுபில் அல்லாஹ் பாதுகாக்கும். எனவே கண்ணியமானவர்களே, வாலிபர்களுக்கு நிறைய உதாரணங்களை வரலாறுகளை சொல்லலாம், நேர இடம் கொடுக்காது. எனவே வாலிப பருவத்தை வீணாக்கிறாங்க யாரும், நாங்கள் எல்லாரும் விரும்பக்கூடிய பருவம் வாலிபம் தான். இந்த உலகத்துல யார்த்த கேட்டாலும் வாலிபம் எப்படி என்று கேட்டா வாலிபத்தில் நடந்த வேலைகளை சொல்லுவோம், வாலிபத்தில் நாங்கள் சாப்பிடுவதால் உழவு சாப்பிடுவோம், இன்னென்ன வேலை செய்வோம்னு சொல்லுவாங்க. அந்த அளவு பெருமதியான ஒரு பருவம் தான் வாலிபம். அதனால கண்ணியமானவர்களே, வாலிப வயது இருக்குது, நாங்க எல்லாரும் விரும்பக்கூடிய வயது. அதனாலதான் அல்லாஹ் சுவர்க்கம் செல்லக்கூடியவர்களுடைய வயது வாலிபம் தான். நாங்க எல்லாரும் இந்த இடத்துல சின்னவர்கள் பெரியவர்கள் வயோதிகளாக இருக்கிறோம். ஆனா சுவர்க்கம் செல்லக்கூடிய ஆண்களாக இருந்தால் அவர்களுடைய வயது 33 வயது, பெண்களாக இருந்தால் 18 வயது. கன்னிகளை ஆக்கித்தான் அல்லாஹ் அவர்களை சுவர்க்கத்துக்கு அனுப்புவான். சுவர்க்கம் நுழைந்ததுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்லுவான், இப்போது இந்த வாலிபராக வரீங்க, சுவர்க்கத்துல வயோதிகமிப்பது கிடையாது, சுவர்க்கத்துல 1000 வருடங்கள் போனாலும் நீங்க எப்போது வாலிபராகவே இருப்பீங்க. எனவே கண்ணியமானவர்கள், இந்த வாலிப பருவம் பெருமதியான பருவம், நாங்கள விரும்பக்கூடிய ஒரு பருவம். நாளைய மறுமை நாள் அல்லாஹ் 7 கூட்டத்துக்கு நிலை கொடுக்கிறான், அதுல ஒரு கூட்டம் வாலிபர்கள். ஷாபுன் நஷா ஃபி இபாதத்தில்லா, அல்லாஹ்ல இபாதத்துல தன்னுடைய வாலிபத்தை ஈடுபடுத்திய வாலிபர்களுக்கு அல்லாஹ் நாளைய மறுமையில நிலை கொடுக்கிறான். எனவே யாரும் வாலிபத்தை வீணாக்கிறாதீங்க. வாலிபத்தை தீனோட, பள்ளியோட, விக்ரோட, நல்ல நல்ல ஹிதுமத்தோட, சமூக சேவையோடு வாலிபத்தை கழித்துக் கொள்ளுங்க. அன்பான வாலிபர்களே, நேரங்களை வீணடிக்கிறாதீங்க, நேரங்களை வீணடிக்கிறாதீங்க. நாளை மறுமையினால நாங்கள் கவலைப்படுவோம், நாளை மறுமையினால கவலைப்பட்டு எந்த பிரயோஜனங்களும் கிடைக்காது. இது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது அல்லாஹ் நாளை மறுமையினால கேட்கக்கூடிய கேள்வி, வஅன் மாலிஹி மின் ஐன இஸ்தபஹு வஃபீம அன்ஃபகா, பணம் எங்கிருந்து வந்துச்சு, எப்படி செலவழிக்கப்பட்டுச்சு, நீங்க எப்படி தேடினீங்க, எப்படி செலவழிக்கீங்க. சிலருடைய இன்கம் ஹலால், செலவழிக்கிறது ஹலால். சிலருக்கு வரக்கூடிய வருவாய் ஹலால், ஆனா செலவழிக்கிறது ஹராம். சிலவர்களுக்கு சிலவர்கள் என்ன செய்கிறார் தெரியுமா, தேடுறது ஹராமா, நல்ல முறையில்தான் செலவழிக்கிறானா, இருந்தும் ஹராம். எனவே ஹலாலாக தேடுவோம், ஹலால செலவழிப்போம். ஹலால் போனாத்தான் ஹலால் வெளியே வரும். ஹராமான
பணம் ஹராமான உழைப்பு எங்கட உடம்புக்கு போனா எங்கட நாவால திக்ரு வரா, எங்கட நாவால ஹரான் சிலாவத்து வரா. எனவே நாங்க நல்லது செஞ்சாத்தான் நல்லது வெளிவரும். மதுபானம் குடிக்கிற ஒத்து வரும், ஹராத்த குடிக்கிற ஒத்து வரும், அவருடைய நாவால ஹலால் வருமா? ஹரானா வரும், அருவறுப்பான வார்த்தை தான் வரும். அதனால ஹலால் போனாத்தான் ஹலால் வெளிய வரும். எங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தையை நாங்கள் சொல்லிக் கொடுப்போம், நல்ல புத்திமதி சொல்லிக் கொடுப்போம். எனவே நல்ல வருவாய் ஹலாலான உழைப்பை ஹலாலான உழைப்புல விடுபடுவோம். சொல்லலாம் வலைவசனம் அவர்கள் ஹலாலான உழைப்புக்கு நிறைய சிறப்புகளை கொடுத்தார். ஒரு மனிதர் என்னை வடுவேல செஞ்ச ஒரு மனிதர் சொல்லலாம் வலைவசனம் அவர்களுக்கு முன்னால வருகிறார். அவருடைய கையில கரக்கட்ட பத்தி எந்த அளவுண்டா காயம் ஏற்படுற அளவு கரக்கட்டப்பது சொல்லலாம் வலைவசன் அவர்கள் அவரோடு சலாம் கொடுத்தார்கள். சொல்லலாம் அவர்களுக்கு நேரம் அவருடைய கையை விடாமல் அப்படியே பிடிச்சு கொண்டிருந்தார்கள். சகாபாக்கள் கேட்டார்கள், அதிசயம், என்ன நாயகமே இவரோடு இவ்வளவு பெரிய முகத்தை வச்சிருக்கிறீர்கள், இவருடைய கையை இவ்வளவு ஆழமாக நீங்கள் பிடிச்சு கொண்டே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். சொல்லலாம் சொன்னார்கள், அவர் வேர்வை சிந்து கஷ்டப்பட்டு அவர் ஹலாலான உழைப்பு நேரம் கொடுத்து அவருடைய கையெல்லாம் கரக்கட்டப்பட்டிருக்குது. அதனால உழைப்பாளிகளை மேம்படுத்துவதற்காக, உழைப்பாளருக்கு தைரியத்தை கொடுப்பதற்காக, உழைப்பாளருடைய அந்தஸ்தை கூட்டுவதற்காக, அவருக்கு ஒரு மரியாதைக்காக இந்த வேலையை நான் செய்தேன் என்பதாக அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் நினைப்போம் கூலி வேலை செய்யக்கூடியவர்களை சாதாரணமாக, கூலி வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு கூலி தொழிலாளிகளுக்கு கூலி கொடுக்காம இருக்கிற பாவம் இருக்குதே அது போதும் நாங்கள் நடந்து போறதுக்கு நவுது பில்லாஹ் பாதுகாப்போம். அதனால தான் சொல்லல அவர் சொன்னார், அவருடைய வேர்வு காயத்துக்கு முன்னால கூலியை கொடுத்துருங்க. கூலி வேலை செய்யறது இழிவல், ஹலாலா உழைச்சி தன்னுடைய குடும்பத்தை ஹலாலானவங்களை வளர்க்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, மூணாவது கேள்வி, எங்கட வந்த பணம் எப்படி வந்துச்சு, எப்படி செலவழிக்கப்பட்டுச்சு? நாலாவது கேள்வி, வான் எல் மிஹி மாதா அமீல பிஹி, நாங்க படிச்ச அறிவு, எங்கள்கிட்ட உள்ள திறமை, எங்கள்கிட்ட உள்ள ஆற்றல், இதை வச்சு நாங்க என்ன செஞ்சோம்? நான் ஆசிரியர் தொழில் செய்யறேன், இந்த ஆசிரியர் தொழிலை வச்சு எனக்கு எத்தனையோ பிள்ளைகளை எனக்கு அமாயுதமா தந்திருக்கிறார்கள், இவர்களுடைய மெமரியை புல் பண்ணுவது, இவர்களுக்கு எல்லாவற்றையும் படித்து கொடுப்பது அறிவா? அவருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது அறிவா? எங்கள் நெருங்கி வருபவர்களுக்கு எல்லா அறிவையும் கொடுப்பது அறிவல்ல, அவருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதுதான் அறிவு. இன்றைக்கு பிள்ளைகள் எவ்வளவு டிகிரிகளை முடித்தாலும் அந்த பிள்ளைகளா தாய் சாப்பிடம் அளிக்க தெரியாத டிகிரி, எவ்வளவு பட்டதாரிகள், எவ்வளவு பட்டங்கள், எவ்வளவு படிப்புகள், ஆனா அந்த படிப்புகளால் அல்லாஹ்வோடு நடந்து கொள்ளக்கூடிய முறை தெரியாது, தொழுகை இல்லை, பள்ளியோடு நடந்து கொள்ளக்கூடிய முறை தெரியாது, பள்ளிக்கு வந்து போகக்கூடிய முறை தெரியாது, பள்ளியில் இருக்கக்கூடிய அதற்கமா நடந்து கொள்ளக்கூடிய முறை தெரியாது. எவ்வளவு படித்தாலும் கண்ணியமானவர்களே, இஸ்லாம் என்ற அந்த வட்டத்துக்குள்ள எங்களை ஒப்பிட்டால் நாங்கள் செய்ய, எனவே நாங்கள் ஒரு ஆலிமாக, நாங்கள் ஒரு அறிஞனாக இருக்கிறோம் என்றால் அவர்களிடத்தில் சென்று மார்க்கத்தை படிக்க வேண்டும். எனவே அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றதை இல்மை வைத்து நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், பிரயோஜனப்படுத்துவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் ரெண்டு வாழ்க்கையை வச்சிருக்கிறார், ரெண்டு வாழ்க்கைக்கு மேல வேற ஒரு வாழ்க்கை ஒன்று கிடையாது. அல்லாஹ் அந்த குர்ஆனுடைய ஆயத்துகள்ல இந்த ரெண்டு வாழ்க்கையும் சுருக்கமாக அல்லாஹ் வழங்கப்படுத்துகிறான். அல்லாஹ் அந்த இடத்துல குர்ஆன் ஆயத்துல சொல்லிட்டு வஹதைனாஹு ஸபீர் என்றெல்லாம் சொல்லிட்டு இம்மா ஷாகிரா வ இம்மா கஃபூரா, ஒரு வாழ்க்கை அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய வாழ்க்கை, இன்னொரு வாழ்க்கை அல்லாஹ் மறுத்து வாழக்கூடிய வாழ்க்கை. இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் தெளிவாகவே சொல்கிறான், நீங்க விரும்பினா ஈமான் கொள்ளுங்க, நீங்க விரும்பினா அல்லாஹ்வை ஈமான் கொண்டா என்னென்ன நலவு கிடைக்கும் என்பதை எல்லாம் சொல்லி தந்திருக்கிறான், அல்லாஹ்வை நிராகரிச்சு வாழ்ந்தா என்னென்ன கெடுதிகள் கிடைக்கும் என்பதை எல்லாம் சொல்லி தந்திருக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, கால நேரத்தை யாரும் வீணாக்கிடாதீங்க. நாளை மறுமை நாள் அல்லாஹ் நாலு கேள்விகளை கேட்பான். அதுல முதலாவது கேள்வி, எங்கட வாழ்நாள், வாழ்நாளை நல்ல முறையில கழித்து கொள்ளுங்க, வாழ்நாள் என்பது பெருமதியானது. நாளை மறுமை நாள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களும் அவருக்கு மிக விருப்பமானவர்கள் யார் என்றால், நாங்கள் பண்பாடானவர்களை நடந்தவர்கள்,
நாங்கள் சொல்ல சகஜத்தை விட, நாங்கள் ஓவிய குர்ஆன் திலாவத்தை விட, நாளைய மறுமை நாளில் மீதான் தராசிலே பாரமான அமல் நாங்கள் நடந்த நடத்தை, மனைவியோடு எப்படி நடந்தோம், பிள்ளையோடு எப்படி நடந்தோம், ஜமாத்தார் எப்படி நடந்தோம், மாற்று மத சகோதரர் எப்படி நடந்தோம், எங்கட வியாபாரத்துல எங்கட கஸ்டமர்ஸ்ல எப்படி நடந்தோம், இதுதான் நாளைய மறுமை நாள பாரமான அமல். எனவே இந்த பாரமான அமல இந்த ஆயுளுக்குல நாங்க செஞ்சு கொள்வோம். அதே போன்று இரண்டாவது, எங்களை வாலிபத்தை யாரும் வீணாக்கிடாதீங்க. வாலிப வயதை தாண்டி வந்த வயோதிகளிடத்துல இருக்கிறீங்க, அன்பானவர்கள் இந்த உள்ள நிறைய வாலிபு இருக்கிற வாலிபர்களுக்கு நல்ல வழிகளை காட்டி கொடுங்க, அவர்களை நெறிப்படுத்துங்க, அவர்களுக்கு பயான் தருமியத்தில் அதிகமாக செய்யுங்க. அந்த பிள்ளைகளை அல்லாவோடு தீனோடு மார்க்கத்தோடு வச்சு கொள்ளுங்க. அந்த பிள்ளைகளுக்கு சமூக சேவைகளை பணிகளை செய்து கொடுங்க. மூணாவது கேள்வி, அல்லாஹ் கேட்கிறது எங்களுடைய பொருளாதாரம் எப்படி வந்துச்சு, எப்படி செலவழிக்கப்பட்டுச்சு, இதுவே முக்கியமான ஒரு பகுதி. இதுலையும் யாரும் குறைச்சி செய்திடாதீங்க, ஹலாலான முறையில் உழைப்பு தருங்க, ஹலாலான முறையில் செலவழிங்க. நானாவது விடயம், அல்லாஹ் தந்திருக்கிற ஐமு, அல்லாஹ் தந்திருக்கின்ற கல்வி, இதை வச்சு சமூகத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யுங்க. நிச்சயமாக இந்த எல்மை வச்சு நாங்கள்லாம் நாளைய மறுமையிலே அல்லாவை சம்பாதிக்க வேண்டும், நாளைய மறுமையிலே சுவர்க்கத்தை தேடிக்கொள்ள இந்த எல்மை வைத்து எனவே நல்ல முறை நடந்து கொள்ளுங்க. அதே போன்று இந்த முஹர்ரம் மாதத்தை அடைந்ததுக்கு பின்னால் வரக்கூடிய ஆசூராவுடைய நோம்பு, அதே போன்று அதுக்கு முன்னால் வரக்கூடிய சாசுவாவுடைய நோம்பு, இந்த ரெண்டு நோம்பையும் யாரும் வீணாக்கிடாதீங்க, பிடித்துக் கொள்ளுங்க. ரமலானுடைய நோம்பு பரலாக்கப்படுவதற்கு முன்னால எங்களுக்கு பரலாக இருந்த நோம்பு தான் ஆசூராவுடைய நோம்பு. எனவே ஆசூராவுடைய நோம்பு இருக்கிறது, அது பெருமதியான நோம்பு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அதாவது நோன்புகள்ல சிறந்த நோன்பு, அதாவது நோன்புக்கு பின்னால பரலான நோன்பு, நோன்புக்கு பின்னால சிறந்த நோன்பு எது தெரியுமா, அல்லாஹுடைய மாதம் முஹர்ரத்தில் நோக்கக்கூடிய நோன்பு. எனவே இந்த நோன்புகளை நோட்டு விட்டு எங்களை உரிமைக்காக எங்களை தேவைகளுக்காக அல்லாஹ் ஒருத்தர கையெழுங்க. நிச்சயமாக வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த கால நேரங்களில் பெருமதியான கால நேரங்களை ஆக்கி தருவான். நாளைய மறுமையினால நாங்கள் எல்லாரும் வெற்றி பெற்றவா இருப்போம். இந்த உலக வாழ்க்கையில நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெற்றவா இருப்போம். ஒரு புள்ள எடுத்த போட்டு கேட்டா புள்ள செல்லும் படிக்கும், படிக்கிற படிக்கிறேன் படிக்கிறேன் என்று சொல்லும். ஆனா அந்த புள்ள பரீட்சையின் முடிவு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வாஆஃபிர தவானா அனல்ஹம்துலில்லாஹ்.